In the Old Testament, we don't read of suffering as a blessing.
பழைய ஏற்பாட்டிலே பாடுகளை ஆசீர்வாதத்தின் அடையாளமாக நாம் வாசிப்பதில்லை.
In the Old Testament, whenever God was happy with Israel, they got rain, they got prosperity, they got everything of this earth.
எப்பொழுதெல்லாம் தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் மீது சந்தோஷமாக இருந்தாரோ அப்பொழுதெல்லாம் ஜனங்களுக்கு மழை கிடைத்தது, செழிப்பு உண்டானது, ஆசீர்வாதம் உண்டானது.
When they disobeyed God, then they suffered.
அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போன பொழுது பாடுகள் வந்தது.
So we need to distinguish between an old covenant gospel and a new covenant gospel.
ஆகவே பழைய உடன்படிக்கை சுவிசேஷத்திற்கும் புது உடன்படிக்கை சுவிசேஷத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை அறிந்து கொள்ள வேண்டும்.
So let me turn you to Deuteronomy chapter 28.
ஆகவே உபாகமம் 28ஆம் அதிகாரத்திற்கு உங்களை நான் எடுத்து செல்கிறேன்.
Here it says,
இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது,
in verse 1,
உபாகமம்
if you obey 28ஆம் அதிகாரம் 1 and keep all the commandments I give you, he will set you high above all the nations of the earth.
நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய் கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாக இருந்தால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார்.
Now I want you to keep a finger here and turn to 1 Corinthians 4.
இங்கே ஒரு கையை வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்கிற இன்னொரு வசனத்தை எடுத்துக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம்.
In 1 Corinthians 4,
1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்வோம்.
Verse 9.
1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம்
9ஆம் வசனம். Apostles were the greatest of God's servants in those days.
அந்த நாட்களிலே அப்போஸ்தலர் தான் தேவனுடைய பெரிய ஊழியக்காரர்களாக இருந்தார்கள்.
And it says God has exhibited us apostles last of all as men condemned to death.
4:9 அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், தேவன் அப்போஸ்தலர்களாகிய எங்களை எல்லாம் மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார்.
And we have become a spectacle to the world and to angels and to men.
உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம்.
Verse 11, to this hour we are hungry and thirsty and poorly clothed and roughly treated and homeless.
11ஆம் வசனம், இன்னேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமாய் இருக்கிறோம்.
We don't take money from other people. Verse 12, we work with our own hands.
மற்றவர்களிடத்தில் இருந்து நாங்கள் பணத்தை பெறாதபடிக்கு எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம்.
When people revile us, we bless them.
வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம்.
When we are persecuted, we endure.
எங்களை அவர்கள் துன்பப்படுத்தும் பொழுது நாங்கள் சகிக்கிறோம்.
When we are slandered, we try to bring peace.
தூஷிக்கப்படும் பொழுது அங்கே சமாதானத்தை கொண்டு வருவதற்கு நாம் வேண்டிக் கொள்கிறோம்.
Listen to this. We have become as the scum of the world and the dregs of all things until now.
இன்னால் வரைக்கும் உலகத்தின் குப்பையைப் போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கைப் போலவும் ஆனோம்.
That is new covenant apostles.
இவர்கள் யார்? புதிய உடன்படிக்கையின் அப்போஸ்தலர்கள்.
Old covenant we saw in Deuteronomy 28, you will be above all the nations of the earth.
பழைய உடன்படிக்கை சுவிசேஷம் உபாகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்தோம், நீங்கள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையானவர்களாக இருப்பீர்கள்.
Like Isaiah said, who believes our report?
ஏசாயா சொன்னது போல எங்களுடைய காரியங்களை விசுவாசிக்கிறவன் யார், எங்களுடைய செய்தியை விசுவாசிக்கிறவன் யார்?
Further in Deuteronomy 28, if you obey God, verse 2, all these blessings will come on you and overtake you.
2ஆம் வசனத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து பலிக்கும்.
You'll be blessed in the city and you'll be blessed in the country.
பட்டணத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்.
Blessed in what way?
எந்த விதத்திலே ஆசீர்வாதம்?
Not overcoming sin.
பாவத்தை மேற்கொள்ளுகிற ஆசீர்வாதம் அல்ல.
Nobody could overcome sin in the Old Testament.
பழைய உடன்படிக்கை காலத்தில் யாருமே பாவத்தை மேற்கொள்ள முடியவில்லை.
You will get money.
உனக்கு பணம் கிடைக்கும்.
Your fields will prosper.
உன்னுடைய வயல்களிலே செழிப்பு உண்டாகும்.
Your business will prosper.
உன்னுடைய தொழில் செழிக்கும்.
You will be healthy.
ஆரோக்கியமாய் இருப்பாய்.
That was the blessing.
அதுதான் ஆசீர்வாதம்.
In the city and in the country.
பட்டணத்திலேயும் நாட்டிலேயும்.
Your children will be blessed, verse 4.
4ஆம் வசனம், உன்னுடைய கற்பத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்.
And your ground will be blessed.
உன்னுடைய நிலத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்.
Your animals, your cattle will be blessed.
உன்னுடைய ஆடுகள் மாடுகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்.
And your basket and your kneading bowl, all your business, verse 5.
உன்னுடைய கூடை என்று சொன்னால் அது உன்னுடைய தொழில், அது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்.
Verse 7, the Lord will cause all your enemies who rise up against you to be defeated before you.
ஏழாம் வசனத்திலே உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் முன்பாக முறிய அடிக்கும்படி செய்வார்.
They will come to attack you in one way and they will run away from you in seven ways.
ஒரு வழியாய் உனக்கு எதிராக வருவார்கள், புறப்பட்டு வருவார்கள், ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடிப்போவார்கள்.
But that was not true for Jesus.
ஆனால் இவைகள் இயேசுனுடைய வாழ்க்கையிலே அது மெய்யாக இல்லை.
The enemies of Jesus did not run away in seven directions.
இயேசுனுடைய சத்துருக்கள் ஏழு திசையிலே ஓடி போகவில்லை.
They captured him and killed him.
அவரை பிடித்தார்கள், கொன்றார்கள்.
And his 12 apostles.
அவருடைய 12 அப்போஸ்தலரும் அதே போல.
They were all killed.
எல்லாரும் கொல்லப்பட்டார்கள்.
Many people say John may have survived after he was 95 years old.
யோவான் அப்போஸ்தலன் 95 வயது ஆகியும் அவர் இன்னுமாய் வாழ்ந்திருந்திருப்பார், அவளை கொன்றிருக்க
மாட்டார்.
நமக்கு தெரியாது.
But I believe they were all killed.
ஆனால் நான் நம்புவது எல்லாருமே கொல்லப்பட்டார்.
Let me give you one example. John chapter 20.
யோவான் 20 அதிகாரத்தில் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
It says here that Jesus appeared to his disciples after the resurrection.
உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு அவர் காட்சியளித்தார்.
But Thomas was not there. Verse 24.
24 வசனத்திலே பார்க்கிறோம், தோமா அங்கே இல்லை.
That day when Jesus came, only 10 of the disciples were there.
இயேசு வந்திருந்த பொழுது 12 பேர்லே 10 பேர் தான் அங்க இருந்தார்கள்.
Judas had died.
யூதாஸ் காரித் மரித்து விட்டார்.
Thomas was not there.
தாமஸும் அங்க இல்லை, தோமாவும் அங்க இல்லை.
When the other disciples said, "We have seen the Lord."
மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று சொன்னார்கள்.
He said, "I won't believe all that."
நான் இவளெல்லாம் நம்புவதில்லை என்று தோமா
சொன்னார். He was number one unbeliever among those 11.
அந்த 11 சீஷர்களிலே அவிசுவாசியமான சீஷன் முதல் ஆள் தோமாதான்.
I have to put my hands into the imprint of his nails and my finger into the finger into the nails and the hands into the side, then only I'll believe. Otherwise it may be somebody looking like Jesus. How do I know it's a real person?
இயேசு போல ஒருவர் காட்சியளிக்கலாம், அவர்தான் இயேசு என்று எனக்கு எப்படி தெரியும்? ஆகவே என்னுடைய கையை அவருடைய காயத்தை நான் பார்க்க வேண்டும். அவருடைய காயத்தில் என் கை விரலை இட்டு அவருடைய கையை என்னுடைய கையை அவருடைய விலாவிலே போட்டாலே நம்ப மாட்டேன்.
The Lord could have said, "Forget about Thomas; he's an unbeliever."
அவிசுவாசி தோமா, அவரை மறந்து விடுங்கள், அவர் வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லியிருந்திருக்கலாம்.
But he didn't do that.
அவர் அப்படி சொல்லவில்லை.
He came again.
மீண்டும் வந்தார்.
8 days later.
8 நாட்கள் கழித்து வந்தார்.
And he called Thomas. Thomas, come here.
தோமாவே, வாப்பா.
Put your finger into my
hands. இங்கே நீட்டி என் கையிலே பார்.
Put your hand into my side.
உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு.
And Thomas said,
Thomas sonar,
my Lord and my God. Verse
9. Enandavare, en devane.
And he was so gripped by the truth.
Satyathinale apdiyai avar patri pidikapattar.
That 25 years after that.
Adarku piragu 25 aandugal kalithu
he came to Chennai.
Avar Chennai pattanathirku vandar.
Do you know that?
Ungalukku theriyuma?
The place where he is killed is even now called St. Thomas Mount in Chennai.
இன்றைக்கும் சென்ட் தாமஸ் மவுண்ட் என்று அழைக்கப்படுகிற அந்த மலையிலே தான் அவர் கொல்லப்பட்டார்.
Where the non-Christians speared him or fired an arrow and killed him.
கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் அவரை ஒரு அம்பை எய்து அவரை கொன்றார்கள்.
Why did they kill him?
ஏன் அவரை கொன்றார்கள்?
Is it because he preached Jesus will give you money, Jesus will make you healthy, is that why they killed him?
இயேசு உங்களுக்கு பணத்தை கொடுப்பார், இயேசு உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பார் என்று பிரசங்கித்ததனாலயா அவரை கொன்றார்கள்?
No, they would have made him a king if he had preached that.
அப்படி அவர் பிரசங்கித்திருந்தால் அவரை கொன்றிருந்திருக்க மாட்டார்கள்.
If he was preaching the false gospel Christians are preaching today, they would have made him a king.
இன்றைக்கு கிறிஸ்தவ பிரசங்கிக்கக்கூடிய பொய்யான சுவிசேஷத்தை அன்றைக்கு தோமா பிரசங்கித்திருப்பார் என்று சொன்னால் இந்த மாநிலத்துக்கு அவர் ராஜாவாய் மாறியிருந்திருப்பார்.
But they killed him.
அல்ல, அவரை கொன்றார்கள்.
Because he said you got to give up your sin.
ஏனென்றால் அவர் உங்கள் பாவங்களை விட்டு விடுங்கள் என்று பிரசங்கித்தார்.
You got to give up your idolatry.
உடைய விக்கிரகத்தை விட்டுவிடு என்று சொன்னார்.
You got to give up hating one another.
ஒருவரை பகைப்பதை விட்டுவிடுங்கள் என்று சொன்னார்.
Give up your anger and your bitterness and your unforgiving spirit.
உடைய கோபம், உடைய கசப்பு, மன்னிக்க முடியாத ஆவியை விட்டுவிடு என்று பிரசங்கித்தார்.
There is only one way of salvation.
இரட்சிப்புக்கு ஒரே ஒரு வழி மட்டுமே உண்டு.
Nobody has come from heaven except Jesus.
இயேசுவை காட்டிலும் வேறு யாருமே இந்த பூமிக்கு வந்ததில்லை.
Thomas says, I've seen him, I've touched him, I know what I'm talking about.
நான் அவரை தொட்டேன், நான் உயிர்த்தெழுந்த இயேசுவை நான் தொட்டு அனுபவித்து பார்த்தேன்.
I saw him die and I saw him after he rose from the dead.
அவர் மரிக்கும் பொழுது நான் பார்த்தேன், உயிரோடு எழும் பொழுதும் நான் பார்த்தேன்.
Otherwise I wouldn't be traveling all the way from Israel to Chennai to tell you this.
இல்லை என்று சொன்னால் நான் இஸ்ரவேல் நாட்டிலிருந்து இந்த சென்னைக்கு நான் பிரயாணம் செய்து சொல்வதற்காக நான் வந்திருக்க மாட்டேன்.
I don't know how long he preached but they finally killed him.
எவ்வளவு நாள் அங்கே பிரசங்கித்தார் என்று எனக்கு தெரியவில்லை, கடைசியாக அவரை கொன்றார்கள்.
If nobody was converted they would not have killed him.
யாருமே மனம் திரும்பவில்லை என்று சொன்னால் அவரை கொண்டிருந்திருக்க மாட்டார்.
But there were people who were converted.
அவருடைய பிரசங்கத்தினால் அநேக
ரட்சிக்கப்பட்டிருந்தார்கள். And that's why others were disturbed. Hey, some of our people are becoming Christians.
ஐயோ, நம்முடைய அநேக மக்கள் கிறிஸ்துவராய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஆகவே தான் அநேகர் சலனம் அடைந்தார்கள்.
So there was the first martyr of the Christian faith in India.
இந்திய தேசத்திலே கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு என்று மரித்த முதல் இரத்த சாட்சி சென்னை பட்டணம்.
The man who put his finger into the hands of Jesus.
தன்னுடைய விரலை இயேசுனுடைய கைகளிலே போட்டவர்.
Put his hand into the side of Jesus.
தன்னுடைய கரத்தை விலாவிலே பார்த்தவர்.
God sent him.
தேவன் அவரை அனுப்பினார்.
To Kerala and to Chennai.
கேரளாவுக்கும் சென்னைக்கும் அவரை அனுப்பினார்.
God knew that he would be killed.
அவர் கொல்லப்படுவார் என்பதை தேவன் அறிந்திருந்தார்.
But God also knew that before he's killed, he'll bring a few people to Christ.
அவர் கொல்லப்படுவதற்கு முன்பதாக சிலர் கிறிஸ்துவுக்குள்ளாக வருவார்கள், தோமா கொண்டு வருவார் என்பதையும் தேவன் அறிந்திருந்தார்.
That's why I believe there were Christians in Kerala and Chennai even 2000 years ago.
ஆகவே தான் 2000 ஆண்டுகள் முன்பதாக கேரளாவானாலும் சரி சென்னை ஆனாலும் சரி கிறிஸ்தவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன்.
So in Tamil Nadu you have a heritage 2000 years.
ஆகவே தமிழ்நாட்டிலே 2000 ஆண்டு சரித்திரம் உள்ளதான கிறிஸ்தவம் உங்களுக்கு இருக்கிறது.
But ஆனால் கிறிஸ்டியானிட்டி இன் கேரளா அண்ட் கிறிஸ்டியானிட்டி இன் தமிழ்நாடு ஹஸ் கான் சோ ஃபார் அவே ஃப்ரம் வாட் தாமஸ் ப்ரீச்ட்.
தோமா பிரசங்கித்த அந்த கிறிஸ்தவத்திலிருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய கேரளாவானாலும் தமிழ்நாடாலும் கிறிஸ்தவமானது எவ்வளவோ தூரம் விலகி சென்று விட்டது.
Because they are not preaching the same message.
அதே செய்தியை அவர்கள் பிரசங்கிப்பதில்லை.
Because they want to avoid suffering for the gospel.
சுவிசேஷத்தின் நிமித்தமாய் வரக்கூடிய பாடுகளை தவிர்க்க விரும்புகிறார்கள்.
That preparation for suffering for preaching can begin even in your office.
உங்களுடைய அலுவலகத்திலே கூட அந்த பாடுகளுக்கான ஆயத்தம் தொடங்கலாம்.
Or with your relatives.
அல்லது உறவினர்கள் மூலமாக அந்த பயிற்சி உங்களுக்கு கிடைக்கலாம்.
Where you keep quiet about your faith because you don't want to offend them.
நீங்கள் அவர்களை மனத்தாங்களடை செய்யக்கூடாது என்பதற்காக நீங்கள் பேசாமல் அமைதியாக இருக்கிறீர்கள்.
First of all, let me speak to those of you who work in offices or in goes to schools and colleges.
முதலாவதாக பள்ளியிலே படிக்கிறவர்கள், கல்லூரியிலே படிக்கிறவர்கள், அலுவலகத்திலே வேலை செய்கிறவர்கள், அவர்களுடனே நான் பேசுகிறேன்.
Does everyone know there that you are a Christian?
நீ ஒரு கிறிஸ்தவன், நீ ஒரு கிறிஸ்தவள் என்று நீ படிக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய இடத்திலே உள்ள எல்லாருக்கும் தெரியுமா?
Many of us in Tamil Nadu have got non-Christian names.
தமிழ்நாட்டிலே அநேகருக்கு கிறிஸ்தவர்கள் அல்லாத பெயர்கள் இருக்கிறது.
So looking at your name, they may not be able to say whether you're a Christian or not.
அவங்க பெயரை பார்த்த மாத்திரத்திலே இவர் ஒரு கிறிஸ்தவரா இல்லை என்று அவங்களால சொல்ல முடியாது.
But the way you live,
ஆனால் நீங்கள் வாழுகிற வாழ்க்கை,
what you stand for,
எதற்காக நிற்கிறீர்கள்,
do people know in your office that you're a Christian?
கிறிஸ்தவர்கள் என்பதை உங்கள் அலுவலகத்தில் உள்ளவர்கள் நீங்கள் கிறிஸ்தவன் என்று அறிந்திருக்கிறார்களா?
Are you ashamed to let people know that you're a Christian?
நீ ஒரு கிறிஸ்தவன் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள கூடாது, அது வெட்கமான காரியம் என்று எண்ணுகிறீர்களா?
Because you think they will make fun of you.
நான் ஒரு கிறிஸ்தவன் என்று அவர்கள் அறிந்தால் என்னை அவர்கள் கிண்டல் செய்வார்கள் என்று சொல்கிறாய்.
School or college they'll make fun of you.
கல்லூரியிலே உன்னை கிண்டல் செய்வார்கள் எண்ணுகிறாயா?
You know where God made me a strong Christian.
என்னை ஒரு வலிமையான கிறிஸ்தவனாக எங்கே தேவன் என்னை உருவாக்கினார் என்று தெரியுமா?
When I was 22 23 years old.
நான் 22 23 வயதாக இருக்கும் பொழுது.
When I was in the navy.
கப்பற்படையில் வேலை செய்யும் பொழுது.
And I used to be the only believer on the whole ship.
அந்த முழு கப்பலிலேயும் நான் ஒரு ஆள் தான் விசுவாசியாக இருப்பேன்.
150 people only one believer.
150 பேர் பணி செய்து கொண்டிருந்தாலும் அதிலே நான் ஒருவன் மட்டுமே விசுவாசி.
Working in a ship is not like working in an office.
அலுவலகத்திலே வேலை செய்வது போல கப்பலிலே வேலை செய்வதில்லை.
In an office you work after 8 hours you go home.
நீங்கள் அலுவலகத்திலே 8 மணி நேரம் வேலை செய்துவிட்டு வீட்டுக்கு போய் விடலாம்.
In a ship you work and after 8 hours you stay in the same ship with the others.
ஆனால் கப்பலில் 8 மணி நேரம் வேலை செய்துவிட்டு 8 மணி நேரத்துக்கு பிறகும் அதே ஆட்களோடு தான் கப்பலில் தங்கியிருக்க
வேண்டும். Your house is there, your place of work is there, all on the same ship in the middle of the sea.
கடலுக்கு நடுவிலே இடம் வேலை செய்யக்கூடிய இடமும் அதுதான், வீடும் அதுதான்.
So you're with those people 24 hours.
ஆகவே அந்த மக்கள் மத்தியில் 24 மணி நேரம் இருக்கிறீர்கள்.
Not just for 8 hours.
8 மணி நேரம் வேலை இல்லங்க.
And they would make fun of me.
என்னை கிண்டல் செய்வார்கள்.
There I became strong.
அங்கே நான் வலிமையான கிறிஸ்தவனாய்
மாறி. If I had kept quiet,
அங்கே நான் அமைதியா இருந்திருந்தா,
I would not have become strong.
நான் வலிமையான உறுதியான கிறிஸ்தவனாய் மாறி இருக்க முடியாது.
I had tracts that
நான் அங்கே துண்டுப்பிரதிகளை கொடுப்பேன்.
To live, let people read.
அங்கே வாசிக்கக்கூடிய மக்களுக்கு.
And then sometimes my senior officers would ask me to do something wrong.
சில சமயத்தில் என் மேலதிகாரிகள் தவறு செய்ய முடியாய் சொல்வார்கள்.
They were non-Christians.
அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள்.
So I say, sir, I'm a Christian.
Sir, நான் ஒரு கிறிஸ்தவன்.
That's against my conscience.
இது என்னுடைய மனசாட்சிக்கு விரோதமானது.
I can't do it.
என்னால் இதை செய்ய முடியாது.
Seen an earthly job, if you tell your boss, I can't do that.
பூமிக்குரிய வேலையிலே நான் இதை செய்ய முடியாது என்று நீங்கள் சொல்லுவீர்களானால்
He'll just fire you and tell you to go.
வேலையில் நிற்க முடியாதுப்பா, நாளை இருந்து வேலைக்கு போயிருன்னு சொல்லி அவர் வேலையை விட்டு நீக்கி விடுவார்.
But in the military, if you say to a senior officer, I can't do it.
ஆனால் மிலிட்டரியிலே பட்டாளத்திலே நான் செய்ய முடியாது என்று சொல்லி மேல் அதிகாரத்திலே சொன்னால்
They don't put you out of your job, they put you in jail.
அவர்கள் வேலையை விட்டு நீக்க மாட்டார்கள், ஆனால் சிறைச்சாலையிலே போட்டு விடுவார்கள்.
So many times I came close to that.
அநேக சந்தர்ப்பங்களிலே சிறைச்சாலையிலே போடக்கூடிய அளவுக்கு நெருங்கி நான் வந்துவிட்டேன்.
Somehow God protected me because number of times I said I'm sorry sir I can't do that, it's against the law. இப்படி
தேவனை பாதுகாத்தார். ஏன்னா பல முறை இதை நான் என்னால செய்ய முடியாது என்று மறுத்து இருக்கிறேன். நான் கிறிஸ்தவன், என்னால செய்ய முடியாது.
I can't tell a lie.
நான் போய் சொல்ல முடியாது.
I can't sign that false statement.
பொய்யான பத்திரங்களிலே கையெழுத்திட முடியாது.
Once they transferred me in half an hour to another job.
நான் அப்படி முடியாது என்று சொன்னினபடினாலே ஒரு முறை அரை மணி நேரத்துக்குள்ளாக என்னை வேலை மாற்றம் செய்தார்கள்.
Everybody is afraid of getting a bad report at the end of the year because you won't get a promotion.
வருஷத்தின் கடைசியிலே தவறான அறிக்கை நம்மை குறித்து பதிவு செய்யப்படக்கூடாது. ஆகவே அனைவர் பயந்தார்கள், ஏனென்றால் அப்படி செய்யப்பட்டுவிட்டால் வேலை உயர்வு கிடைக்காது.
And that's what some of you also may be afraid if everybody knows I'm an out and out Christian, the boss may not give me a good report, I won't get a promotion.
கிறிஸ்தவன் என்று எல்லாரும் அறிந்தால் எனக்கு நல்ல ஒரு நற்சாட்சி கிடைக்காது, எனக்கு வேலை உயர்வு கிடைக்காது என்று சிலர் பயந்து கொண்டிருக்கலாம்.
Before I became a Christian,
நான் கிறிஸ்தவனாய் மாறுவதற்கு முன்பதாக
in the navy I wanted to go to the top.
கப்பற்படையிலே நான் மேல் அதிகாரியாக மாற வேண்டும் என்று விரும்பினேன்.
But once I became a Christian,
கிறிஸ்தவனாய் மாறின பிறகு
I knew that's impossible.
அது கூடாத காரியமாய்
மாறியது. Because I have to tell so many lies, I have to do so many wrong things.
இவ்வளவு பொய்களை சொல்ல வேண்டும், இவ்வளவு தவறுகளை செய்ய வேண்டும்.
And I can't stand up and say I'm a Christian.
நான் வலிமையாய் நின்று கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியாது.
So I decided I'm no longer interested in promotion, I'm not interested what they write in my report.
என்னுடைய அறிக்கையிலே அவர்கள் என்ன எழுதினாலும் அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. எனக்கு வேலை கிடைக்க
வேண்டும். I will do my work faithfully.
ஆனாலுடைய வேலையை நான் உண்மையாய் செய்வேன்.
But I will not go and drink and play cards and gamble with them.
ஆனால் அவரோடு கூட சேர்ந்து குடித்து சூதாட்ட முடியாது.
Let them lie, say what they like about me in the annual report.
என்னை குறித்து அவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், என்ன வேண்டுமானாலும்
எழுத. That is where I became strong.
அங்கே தான் நான் வலிமையான கிறிஸ்தவனாய் மாறினேன்.
That's where God began to anoint me.
அங்கே தான் தேவன் என்னை அபிஷேகிக்க ஆரம்பித்தார்.
And gave me a gift to preach his word.
அவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கக்கூடிய ஒரு வரத்தை எனக்கு கொடுத்தார்.
When I was 23 years old.
23 வயதாக இருக்கும் பொழுது.
So I want to say to you, if God sees that you are willing to be bold for him and not be ashamed to confess him.
ஆகவே ஆண்டவரே அறிக்கை செய்வதற்கு நீ வெட்கப்படாதவனாய் தைரியமுள்ளவனாய் இருப்பதை தேவன் பார்த்தார்.
He will give you such a mighty anointing to serve.
அவருக்கு அவருடைய வல்லமையான அபிஷேகத்தை கொடுப்பார். அவருக்கு ஊழியம் செய்யும்படியாக.
Don't be ashamed.
வெட்கப்பட வேண்டாம்.
Jesus said.
இயேசு சொன்னார்.
Turn with me to Matthew chapter 10.
மத்தேயு 10 அதிகாரம்.
Matthew's gospel chapter 10.
மத்தேயு சுவிசேஷம் 10 அதிகாரம்.
Verse
25.
It is enough for the disciple that he becomes like a teacher, the slave like his master. They call the head of the house Beelzebul, how much more the members of his household.
மத்தேயு 10 அதிகாரம் 25 வசனம். சீஷன் தன் போதகனைப் போலவும் வேலைக்காரன் தன் எஜமானைப் போலவும் இருப்பது போதும். வீட்டு எஜமானியே பெயெல்செபூல் என்று சொன்னார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்லுவது அதிக நிச்சயமா?
So do not fear them.
ஆகவே மனுஷர்களுக்கு பயப்படாதீர்கள்.
First they'll call you names.
முதலாவது பெயர் சொல்வார்கள்.
Bad names like prince of devils.
முதலாவது கெட்ட பெயர்களை எல்லாம் சொல்லி உங்களை கூப்பிடுவார்கள், பெயெல்செபூல் என்றால்.
Yeah, when I was 23 years old they called me a devil.
நான் 23 வயதா இருக்கும்போது என்னை பிசாசு என்று அழைத்தார்கள்.
I said Lord that's a great honor because I'm having a title like you God.
ஆண்டவரே உமக்கு கிடைத்த பட்டத்தை போல எனக்கும் கிடைக்கிறது ஆண்டவரே, இது ஒரு பெரிய கணம் என்று சொன்னேன்.
Thank you very much.
நன்றி ஆண்டவரே, மிக்க நன்றி.
Don't worry if they call you a devil.
உங்களை பிசாசு என்று கூப்பிட்டால் பயப்பட வேண்டாம்.
Don't be afraid.
பயப்பட வேண்டாம்.
Verse 27, what I tell you in the darkness speak in the light.
நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதே நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள். 27 வசனம்.
And when you read the Bible what you hear God speaking in your ear proclaim it on the housetops.
வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவன் உங்கள் காதில் என்ன சொல்கிறாரோ அதை வீடுகள் மேல் பிரசங்கம் பண்ணுங்கள்.
And don't be afraid of those who will not only call you the devil but who will go further and kill you.
உங்களை பிசாசு என்று அழைக்கிறவர்கள் மட்டுமல்ல உங்களை கொல்லவும் வருவார்கள்.
Verse 28.
28 வசனம்.
Fear God.
ஆனால் கர்த்தருக்கு மட்டும் பயப்படுங்கள்.
Do you think they can kill you without God's knowledge?
தேவனுடைய அறிவில்லாமல் உங்களுக்கு உங்களை கொலை செய்ய முடியுமா?
Even two sparrows that are sold so cheap one of them does not fall verse 29 without your father's knowledge
oru kaasukku irandu adaikalan kurivile vikkrarall alava adile pidavin sitham illamal avile ondru kuda tharile vidadu
but the hairs of your head are all numbered
ungal thalaiyulla mayirellam enna pattirukirathu
I've got so little hair on my head but I still can't count them
yen thalaiyila konja mudinda irukku aanadhu ennal enna mudiyadhu
god knows every hair on your head
ungal thalaiyila irukkakoodiya ovvoru mudiyum devan arindirukkar
you must in the coming days my brothers sisters you must believe that
varakudi naatkalile en sagodara sagodrigale neengal adai viswasikka vendum
when people come to trouble you remember god knows even the hair on my head
ungalai thunburutha janangal varumbodhu ungal thalaiyil ulla mayirellam ennappattirukirathu endru neengal namba vendum
to somebody pluck out one hair from your head is not any suffering
oru thalaiyil irukkudi oru mudiyai adai pidungi vittal adhu periya paadalla
even that god will not allow without his permission
adeyum kuda avudaiya anumathi illamal devan adeyana anumathikka
mattaan so if you
avudaiya arivillamal anumathikka
mattaan so don't be afraid to confess the lord before men
agave manusharku munbaga devanai arikkai seivadhukku neengal bayapada vendam
verse 32 if you confess me before men I'll confess you before my father
mattai 10:32 le vaasigrom manushar munbaga enai arikkai pannugiravanai paralavathukku munbaga irukkudiya pidavin munbaga naanum arikkai pannuvenda
but if you deny me before men
அடுத்த வசனம் எனக்கு முன்பாக என்னை நீங்கள் மனுஷர் முன்பாக மறுதலித்தால்
verse 33
33 வசனம்
then I'll deny you before my father
என் பிதாவின் முன்பாக நானும் உங்களை மறுதலிப்பேன்
I didn't come to bring peace on earth verse 34 I came to bring a sword
பூமியிலே சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள் சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப வந்தேன் 34 வசனம்
some of us may not have experienced verse 35 but many in our midst have experienced verse 35
35ஆம் வசனத்தை நம்மில் அநேகர் அனுபவித்திலாமல் இருக்கலாம் ஆனால் சிலர் இதை அனுபவித்திருக்கிறார்கள்
I came to set a man against his father
ஒரு மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும்
why
ஏன் தேவன் அப்படி ஏற்படுத்துகிறார்
not for property and money
சொத்துக்காக அப்பாவுக்கு விரோதமாய் மகன் அப்படி திரும்பவில்லை
இல்ல இல்ல because the son is standing for a faith and the father says I don't agree with you and they have a clash
மகன் விசுவாசத்துக்காக நிற்கிறான் தகப்பன் அது வேண்டாம் என்று சொல்கிறார் ஆகவே தகப்பனுக்கும் மகனுக்கும் சமாதான குறைவு
some of you have experienced that with your own father
இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிலர் உங்களை சொந்த தகப்பனிடத்திலே அனுபவித்திருக்கிறீர்கள்
some of you sisters have experienced it like it says with your own mother
ஒரு சில சகோதரிகளே சொந்த அம்மாவிடத்திலிருந்து நீங்கள் எதிர்ப்பை எப்படி அனுபவித்திருக்கிறீர்கள்
daughter in law with the father mother in law verse 35
35ஆம் வசனத்திலே மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்குவேன்
who brought that conflict
அந்த இருவருக்கும் உள்ள பிரிவினை யார் கொண்டு வந்தது
jesus says
I
have allowed it
naan adai anumathithen
don't be ashamed to confess me in your home
unai kudumbathile ennai kurithu arikai seivadharku nee vetkapada vendam
it's a great honor
adu mega periya oru ganam
when jesus confesses me before my father
pidavukku munbaga yesuvinude peri arikai seiyumbodhu evlo periya ganam
some of you have got a greater privilege than I have
உங்களிலே ஒரு சிலருக்கு எனக்கு இருக்கக்கூடிய சாக்கியத்தை காட்டிலும் அதிகமான சாக்கியம் இருக்கிறது
My parents were believers so I never had to stand against them
என்னுடைய பெற்றோர்கள் விசுவாசிகளா இருந்தபடினாலே ஒரு காலம் நான் அவர்களுக்கு எதிராக ஒரு நிலை எடுக்க தேவையில்லாத இருந்தது
They could not understand some things I did like leaving my job and going into some ministry
என்னுடைய வேலையை ராஜினாமா செய்துட்டு ஊழியத்துக்கு போகிறேன் இந்த காரியங்களை எல்லாம் அவர்களால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை
They were not against me
ஆனால் அவர்கள் எனக்கு விரோதமாக இல்லை
But some of you your parents have been against you.
ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு உங்கள் பெற்றோரே உங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள்.
These verses are for you.
இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு தான்.
Verse 36 a man's enemies will be the members of his own family.
36ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம் ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே.
My wife has faced that but not me.
என்னுடைய துணைவியார் அதை சந்தித்திருக்கிறார்கள் ஆனால் நான் சந்தித்ததில்லை.
What do you do in such a situation?
இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் என்ன செய்வீர்கள்?
Verse 37.
37ஆம் வசனம்.
If you love your father or mother more than Jesus, you're not worthy of Jesus.
தாப்பனியாவது தாயாவது இயேசுவிலும் அதிகமாக நேசிக்கிறவன் இயேசுவுக்கு பாத்திரன் அல்ல.
Sometimes it's the other way around.
சில சமயத்திலே இப்படியும் இருக்கலாம்.
Where the father has to stand and the son is against the father because the father is following Jesus.
அப்பா இயேசுவை பின்பற்றுகிறார் ஆகவே மகன் அப்பாவுக்கு விரோதமாக நிற்கிறான்.
And then it says in verse 37 if you love your son or daughter more than me, you're not worthy of me
அப்படியானது அப்படியானால் மகனையாவது மகளையாவது அது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார்
verse 39 if you try to find your life you lose it
தன் ஜீவனை காக்கறவன் எழுந்து போவான் 39ஆம் வசனம்
what does it mean to find your life
அதை கண்டுபிடிப்பான் என்று சொன்னால் என்ன அர்த்தம்
that means I don't want to get into conflict with my family members
நான் என்னுடைய குடும்பத்தாரோடு கூட எனக்கு ஒரு பிணக்கு வேண்டாம்
let me go in peace with them.
அவனோடே ஒத்து போட்டோம், சமாதானமா இருக்கட்டும்.
If I have to deny the Lord, it's okay.
ஆண்டவரை மறுதலித்தாலும் பரவாயில்லை, எனக்கு குடும்பம் தான் முக்கியம்.
If they ask me to marry a non-Christian, okay, for the sake of peace, I'll marry a non-Christian.
அவிசுவாசியை கல்யாணம் பண்ணிக்கப்பா.
We may think, how can I do it? I'm such a coward. I'm so afraid. I will deny the Lord.
எனக்கு பயமா இருக்கே, இப்படிப்பட்ட உபத்திரத்தில் எப்படி நான் சந்திக்க போகிறேன், நான் கோழையானவன், எனக்கு தைரியம் இல்லை என்று சொல்லலாம்.
Be like a little child.
சின்ன குழந்தையை போல இருந்து
and cling to the Lord.
தேவனை பற்றிக் கொள்ளுங்கள்.
And you'll be saved.
நீ ரட்சிக்கப்படும்.
This is what I always say.
இதை நான் எப்பவுமே சொல்கிறேன்.
I say, Lord, I'm not such a brave person.
ஆண்டவரே, நான் அவ்வளவு தைரியசாலி அல்ல ஆண்டவரே.
Even in the Navy, you only helped me. I was like child clinging to you and you helped me to take a stand.
ஆண்டவரே, கப்பற்படையில் வேலை செய்யும் பொழுது ஒரு பிள்ளை அப்பாவை பற்றிக் கொள்வது போல நான் உம்மை பற்றிக் கொண்டேன், எனக்கு உதவி செய்தீர்.
It's not because I was brave.
நான் தைரியவான் என்பதனாலே அல்ல.
I cling to the Lord like a little child and the Lord made me speak.
சின்ன பிள்ளை அப்பாவை பிடித்துக் கொள்வது போல ஆண்டவரே நான் உம்மை பற்றிக் கொண்டேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார்.
So I know.
அவனுக்கு தெரியும்.
But if you think you're a very brave person like Peter, even if everybody denies you, I will not deny you.
எல்லாரும்மை மறுதலித்தால் நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய தைரியமுள்ள பேதுருவைப் போல இருந்தாலும்
you will deny the Lord first.
நீங்கள் தான் முதலாவது கர்த்தரை மறுதலிப்பீர்கள்.
So don't think it's the bold people like Peter who will confess the Lord.
ஆகவே தைரியசாலியைப் போல பேதுருவைப் போல தைரியசாலி தான் தேவனுக்காக நிற்பாள் என்று எண்ண வேண்டாம்.
Bold people like Peter will deny the Lord.
பேதுருவைப் போல தைரியசாலிகள் தேவனை மறுதலிப்பார்கள்.
Weak people like Thomas, they will confess.
தோமாவை போல இருக்கக்கூடிய பலவீனமானவர்கள் அவர்கள் இயேசுவின் நாமத்தை தைரியமாக அறிவிக்கிறார்கள்.
Because they say, I'm weak, I cling to the Lord.
நான் பலவீனமாக இருக்கிறேன், நான் தேவனை பற்றிக் கொள்கிறேன்.
I sometimes use this illustration.
சில சமயத்தில் நான் இந்த விளக்கத்தை சொல்வேன்.
Supposing there's a very busy road in a city.
ஒரு பட்டணத்திலே மிகவும் அதிகமான வாகன நெருக்கம் உள்ளதான ஒரு சாலை.
Always cars going up and down.
எப்பொழுதுமே வாகனங்கள் மேலும் கீழுமாய் போய் கொண்டிருக்கிறது.
And here is a father with two of his children wanting to cross the road.
அப்பாவும் அவருடைய ரெண்டு மகன்களும் அந்த ரோட்டை கடக்க முயற்சிக்கிறார்கள்.
One son is 14 years old.
ஒரு பையனுக்கு 14 வயசு.
The other son is 2 years old.
அடுத்த மகனுக்கு 2 வயது.
Okay, this 14 year old and 2 year old, who can cross the road safely?
14 வயது மகனும் 2 வயது மகனும், இதில் இருவர் யார் பாதுகாப்பாக சாலையை கடப்பார்கள்?
You may think the older one.
யார் சொல்லுங்க?
I say the younger one.
சிறியவன் தான் பாதுகாப்பாய் கிடப்பான்.
You know why?
ஏன் தெரியுமா?
Because when the father tells the 14 year old,
14 வயசு பையனை பார்த்து அப்பா சொல்கிறார், மகனே,
give me your hand, I'll take you across.
கையை பிடிச்சுக்கப்பா, கடந்து போலாம்.
I am old enough, I can go by myself.
போப்பா, நான் 14 வயசு, என்ன பெரிய பையன் ஆயிட்டா, நான் போய் இப்பவே கையை பிடிக்கிறீங்க.
The car will run him over.
அப்படி சொல்லி போவான், கார் மோதி அவன் மரித்து விடுகிறான்.
The 2 year old,
2 வயசு பையன்,
even before the father holds his hand, he says, daddy please, I cannot go this road.
அப்பா இவன் கையை பிடிக்கிற முன்னாடி அப்பா கையை இவன் பிடிச்சிக்கிறான், அப்பா அப்பா எனக்கு கடக்க முடியாது, நீ பத்திரமா பிடிச்சிங்கப்பா.
So in a future day,
ஆகவே எதிர்காலத்திலே,
who is the one who will stand for the Lord?
தேவனுக்காக நிற்கக்கூடியவன் யார்?
Not the bold person like Peter.
பேதுருவைப் போல தைரியசாலி என்று சொல்கிறவர்கள் அல்ல.
The one who says, Lord, I'm a little like a little child.
ஆண்டவரே, நான் சின்ன பிள்ளை போல இருக்கேன்.
I'll cling to you.
ஆண்டவரே, நான் உம்மை பிடித்துக் கொள்வேன்.
You will not deny the Lord in that.
நீ அந்த நாளிலே தேவனை மறுதலிக்க மாட்டாய்.
Remember that.
ஞாபகத்தில் வைத்துக்
கொள். In that time God will give you grace and you'll be surprised, how did I become so bold?
அந்த நேரத்தில் தேவன் உனக்கு கொடுக்கக்கூடிய அபரிவிதமான கிருபை அது உன்னை தைரியவனாக்கும். எப்படி நான் தைரியமாய் சந்தித்தேன் என்று சொல்வீர்கள், ஆச்சரியப்படுவீர்கள்.
You don't need that grace today.
இன்றைக்கு அந்த கிருபை உங்களுக்கு தேவையில்லை.
God gives us grace according to our need, it says.
நமக்கு சமயத்திற்கேற்ற விதத்தில் அவர் கிருபை தருகிறார்.
My grace is sufficient for you.
என் கிருபை உனக்கு போதும்.
If you send your little child to the market to buy something worth 5 rupees, you give 5 rupees to him.
5 ரூபாய் பொருளை வாங்குவதற்கு உங்களுடைய மகனை நீங்கள் கடைக்கு அனுப்புகிறீர்கள், 5 ரூபாயை கொடுத்து
அனுப்புகிறீர்கள. You don't give him 500 rupees.
500 ரூபாய் கொடுக்க மாட்டீர்கள்.
He doesn't need it.
அவனுக்கு அது தேவையில்லை.
So God doesn't give you more grace when you need only 5 rupees.
5 ரூபாய் தான் தேவைப்படும் பொழுது அதிகமான கிருபை தேவன் இப்பொழுது தர மாட்டார்.
But one day, if you send your son to buy something worth 500 rupees, you give him 500 rupees.
500 rupees perumanamulla porulai vaangi vara kadaikku anuppinal andrikku 500 rupees kodupeergal.
So remember that.
Nyabathile veithukollungal.
God gives us grace sufficient for our need.
Nammude theviki yetraar pole andarkeetra alavile devan kirubai tharugiraar.
We don't have to live in fear what will happen in the future.
Av edhirgaalathile enna nadakka pogudhu endru bayapadalam.
I just believe the hair on my head is numbered.
Ennude thalaiyil ulla maiyirellam ennappattirukkirathu endru nambugiren.
I hardly ever see a sparrow lying on the ground dead.
நான் எப்பொழுது ஒரு காலம் தரையிலே அடைக்கலான் குருவி செத்து விழுந்துகிறது பார்த்ததே இல்லை.
How many times have you seen a sparrow lying on the road dead?
எத்தனை முறை சாலையிலே அடைக்கலான் குருவி கீழே விழுந்து கிடக்கிறதை பார்த்திருக்கிறீர்கள்?
I can't even think when was the last time I saw a sparrow.
கடைசி நான் எப்ப பார்த்தேன் கூட எனக்கு ஞாபகத்தில் இல்லை.
And I am of more value to God than many sparrows.
அநேக அடைக்கலான் குருவிகளை காட்டிலும் நான் தேவனுடைய பார்வையில் அதிக விலையேறப்பட்டவன்.
You also.
நீங்களும் விலையேறப்பட்டவர்கள்.
So let's believe that.
ஆகவே நாம் அதை நம்புவோம்.
We must confess our faith.
நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம்.
I believe God will stand by me.
தேவன் நம்மோடு கூட நிற்பார்.
Just like we want to avoid sin.
எப்படி நாம் பாவத்தை தவிர்க்க வேண்டும் என்று
விரும்புகிறோம். We want to avoid fear.
பயத்தையும் நாம் தவிர்க்க வேண்டும்.
So I'm showing you Deuteronomy 28.
உபாகமம் 28 ல நான் காண்பித்தேன்.
The Lord said you'll be blessed in the city and in the country.
நீ பட்டணத்திலேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், பட்டணத்துக்கு வெளியே
ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். The blessing will be on your barns and everything you put your hand on.
நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலேயும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும்.
And verse 11 is an amazing prosperity message.
28th adhigaram 11th vasanam selpin
Lord will make you abound in prosperity.
Devan unnai migunda selippulavanaakuvar.
And he will bless verse 12 all the work of your hand.
Undiya kai 12th vasanathile na vaasikkrom naan unakku vidikkira ella vaarthigalukkum nee keelpadindal ellavattile naan unnai aashirvadippen kaiyin kirale aashirvadippen.
There's no blessing saying you will overcome sin.
பாவத்தை மேற்கொள்வாய் என்ற ஆசீர்வாதம் இல்லை.
You will partake of my nature.
என்னுடைய திவ்ய ஸ்வபாவத்திலே பங்கு பெறுவாய் என்ற வார்த்தை இல்லை.
Not even one spiritual blessing in these 14 verses.
இந்த 14 வசனங்களிலே உபாகமம் 28 1 ல 14 வசனங்களிலே ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கூட இல்லை.
Only material.
எல்லாம் பொருளாதார ஆசீர்வாதங்கள்.
They will get forgiveness of sins also.
அதோடு கூட அவங்களுக்கு பாவம் மன்னிப்பு கிடைக்கும்.
That you read in Psalm 103, bless the Lord O my soul who forgives all your sins.
அதை நாம் சங்கீதம் 103 லே வாசிக்கிறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உன் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறவருக்கு என்று வாசிக்கிறோம். உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன்னை
நன்னமாக்கி. Forgiveness and all earthly blessings.
மன்னிப்பும் எல்லா பூமிக்கும் ஆசீர்வாதமும்.
That is what is being preached today. That is an old covenant gospel.
இன்றைக்கும் இதுதான் கிறிஸ்தவ வட்டாரங்களிலே பிரசங்கிக்கப்படுகிறது. இது பழைய உடன்படிக்கையின் சுவிசேஷம்.
And then the curse comes in the remaining verses.
மீதியுள்ள வசனங்களிலே சாபங்கள் வருகிறது.
And one of the curses is
அவைகளிலே ஒன்று,
you will become sick.
நீ வியாதிப்படுவாய்.
You know, it says in verse 27, you will get boils and tumors and things which cannot be healed.
27th வசனத்திலே வாசிக்கிறோம், எரிபந்தமான பருக்கள், மூலவியாதி, சோரி,
சிரங்கு. If you disobey God, all these things will come to you.
நீ தேவனுக்கு கீழ்ப்படியாவிட்டால் இவைகளெல்லாம் உனக்கு வரும்.
So today also people say,
இன்றைக்கும் ஜனங்கள் சொல்கிறார்கள்,
if you disobey God,
நீ தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனால்
you get cancer,
உனக்கு புற்றுநோய் வரும்,
you get sicknesses,
வியாதிகள் வரும்.
But Paul had a thorn in the flesh.
ஆனால் பவுலுக்கு சரீரத்தில் ஒரு முள் காணப்பட்டது.
And he was not healed.
அவர் குணமாக்கப்படவில்லை.
We read in 1 Timothy chapter 5.
1 தீமோத்தேயு 5th அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
Verse 23.
23rd வசனம்.
Have you read this verse?
இந்த வசனத்தை வாசித்திருக்கிறீர்களா?
Timothy was Paul's best co-worker.
தீமோத்தேயு பவுலுடைய மிக சிறந்த ஒரு ஊழியர். 1 தீமோத்தேயு 5:23.
Don't drink water only.
நீ தண்ணீர் மாத்திரம் குடிக்காமல்.
Take a little wine which is like medicine.
நீ கொஞ்சம் திராட்சை ரசமும் கூட்டிக்கொள், அது மருந்தை போல இருக்கிறது.
Because of your stomach and your frequent sicknesses.
23rd வசனத்தை வாசிக்கிறோம், உன்னுடைய வயிற்றுக்காகவும் அடிக்கடி நேருகிற பலவீனங்களுக்காகவும்.
Timothy had frequent sicknesses.
தீமோத்தேயுவுக்கு அடிக்கடி வியாதிப்பட்டார்.
The best co-worker of Paul.
பவுலுடைய மிக சிறந்த உடன் ஊழியர்.
How many times Paul must have laid hands on him and prayed for him.
எத்தனை முறை பவுல் தீமோத்தேயின் தலையின் மேலே கையை வைத்து ஜெபித்திருந்திருப்பார்.
Nothing happened.
ஒன்றும் நடக்கவில்லை.
How many times Timothy must have claimed in the name of Jesus this stomach problem must go.
இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனை சுகமாக வேண்டும் என்று எத்தனை முறை தீமோத்தேயு இயேசுவின் நாமத்தினால் ஜெபித்திருந்திருப்பார்.
So he tells Paul, I tried many times Paul, what shall I do now?
பவுலே அநேக முறை ஜெபம் பண்ணிட்டேன், நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்க.
Paul says, take some medicine now.
பவுல் சொல்றார், கொஞ்சம் மருந்து எடுத்துக்கொள்.
I don't know why God has allowed it.
ஏன் தேவன் அதை அனுமதித்தார் என்று எனக்கு தெரியவில்லை.
Maybe just like God gave me a thorn in the flesh, he's allowed it to keep you humble.
எனக்கு உருளை சரீரத்தில் முள் கொடுத்தது போல உன்னை தாழ்மையா வைப்பதற்கு தேவன் அனுமதித்திருக்கலாம்.
But Timothy, God will give you grace.
தீமோத்தேயுவே கர்த்தருடைய கிருபையிலே பலப்படு, தேவன் கிருபை தருவார்.
Take some medicine.
கொஞ்சம் மருந்து எடுத்துக்கொள்.
Remember Timothy that we are not under the old covenant where we are promised health and wealth.
ஆரோக்கியமும் ஐஸ்வரியமும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான பழைய ஏற்பாட்டில் நாம் இல்லை தீமோத்தேயுவே.
You are not committing sin. That's the blessing that you have.
இப்பொழுது நீ பாவம் செய்வதில்லை, செய்வதில்லை. அதுதான் உனக்கு இருக்கக்கூடிய
ஆசீர்வாதம். You are living in victory. That is the great blessing.
ஜெயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், அதுதான் ஆசீர்வாதம்.
That is the gospel we preach.
Indha suvishesathai than naam prasangikkirom.
I'm not saying that we should welcome sickness.
வியாதிகள் எல்லாம் வரவேற்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை.
I don't welcome sweat, I don't welcome sickness, I don't welcome death.
நான் வேர்வையை வரவேற்கவில்லை, வியாதியை வரவேற்கவில்லை, மரணத்தையும் நான் வரவேற்பதில்லை.
I know that as long as we live in the world we will sweat, we will get sick, we will die.
இந்த உலகத்திலே வாழும் பரியந்தமும் நமக்கு வேர்வை வரும், வியாதிப்படுவோம், மரிப்போம்.
But in the midst of it all we will overcome sin.
ஆனால் அதனூடே நாம் பாவத்தை மேற்கொள்வோம்.
That is the new covenant gospel.
இதுதான் புதிய உடன்படிக்கையின் சுவிசேஷம்.
That's why very few people want to receive the real gospel.
ஆகவே தான் வெகு சிலரே இந்த உண்மையான சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள்.
They like this other gospel which fools them.
தங்களை ஏமாற்றுகிற மற்ற சுவிசேஷத்தை தான் திரளான மக்கள் விரும்புகிறார்கள்.
And I'll tell you one big difference between them and us.
அவர்களுக்கும் நமக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசத்தை சொல்கிறேன்.
That proves their gospel is false.
இதுதான் அவருடைய சுவிசேஷம் தவறு என்பதை நிரூபிக்கிறது.
Every one of those preachers collect money 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 from the people. We collect no money from our people.
இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரசங்கியாரும் மக்களிடத்திலே பணம் 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 என்று பணத்தை வசூலித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நாம் பணத்தை வசூலிப்பதே இல்லை.
You show me one health wealth preacher who does not collect money for himself.
தனக்கென்று பணத்தை வசூல் செய்யாத ஒரு செழிப்பின் உபதேச பிரசங்கியார் எனக்கு காண்பியுங்கள்.
I'll show you 100 elders in our church who don't take any money for their preaching.
நம்முடைய சபைகளிலே பணத்தை வசூல் செய்யாத 100 மூப்பர்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
God has raised up 60-70 churches and more than 100 elders. They don't take money from
67 சபைகளை தேவன் நிறுவி இருக்கிறார். அதிலே 100க்கும் அதிகமான மூப்பர்கள் இருக்கிறார். ஒருவரும் பணத்தை வசூல் செய்வதில்லை.
We don't preach healing or money.
நாம் ஆரோக்கியத்தையோ பணத்தையோ பிரசங்கிப்பதில்லை.
We preach grace.
நாம் கிருபையை பிரசங்கிக்கிறோம்.
Grace to overcome sin.
பாவத்தை மேற்கொள்வதற்குரிய கிருபை.
And freedom from sin more than freedom from sickness.
வியாதியிலிருந்து வரக்கூடிய விடுதலை காட்டிலும் பாவத்திலிருந்து வரக்கூடிய விடுதலை அதிகமாக பிரசங்கிக்கிறோம்.
But Paul told Timothy just before he died.
பவுல் மரிப்பதற்கு முன்பதாக தீமோத்தேயை பார்த்து சொன்னார்.
2 Timothy 4 2
தீமோத்தேயு 4 அதிகாரம்
verse 3
மூன்றாம் வசனம்.
The time will come when they will not endure sound doctrine.
ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாத காலம் வரும்.
They will want their ears tickled and they'll accumulate teachers who will according to their own desires.
செவி துன்னவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்துக் கொள்ளக்கூடிய
their own desires.
தங்களுடைய சொந்த விருப்பம் என்ன?
What is man's own desire?
மனிதனுடைய சொந்த விருப்பம் என்ன?
Health and wealth.
ஐஸ்வர்யம்.
Then Christians will accumulate such teachers according to these desires.
இந்த விருப்பத்திற்கு இணங்க இப்படிப்பட்ட போதர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக் கொள்வார்கள்.
That time which he said will come has now come.
அப்படி சொல்லப்பட்ட நான் வரும் என்று சொல்லக்கூடிய காலம் இப்பொழுது வந்துவிட்டது.
So he tells Timothy, you preach the word in verse 2.
ஆகவே இரண்டாம் வசனத்திலே சொல்லுகிறார், நீயோ தேவனுடைய வார்த்தையை பிரசங்கி சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டால்
reprove, rebuke, exhort with great patience and instruction.
நீடிய சாந்தத்தோடு உபதேசத்தோடு கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு.
That is what I have done since 1983 every year here in Tuticorin.
1983 ஆம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு வருடமும் இந்த தூத்துக்குடியிலே நான் இதை தான் செய்து கொண்டு வருகிறேன்.
Reprove, rebuke, exhort with great patience and instruction.
நீடிய சாந்தத்தோடு திருவனசத்தை பிரசங்கம் பண்ணி உபதேசத்தோடு கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்கிறேன்.
We will keep doing it till Jesus comes.
இயேசு கிறிஸ்து வரும் வரை இதை செய்து கொண்டே இரு.
If you look around at many movements that started well after a few years they are not preaching the same thing.
ஆரம்பிக்கப்பட்ட கிறிஸ்தவ ஸ்தாபனத்தை பாருங்கள். எந்த ஒரு ஸ்தாபனமும் நாட்கள் செல்ல 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 அது அப்படியே அது அழிந்து போகிறது.
What we preached 40 years ago we are preaching exactly the same thing today.
40 ஆண்டுகள் முன்பதாக எதை பிரசங்கித்தோமோ அதையே தான் இன்றைக்கும் பிரசங்கிக்கிறோம்.
And it says in the last days verse 4 people turn away their ears from the truth and turn aside to myths.
கடைசி நாட்களிலே மக்கள் இவைகளை விட்டு அவர்கள் தங்கள் செவிகளை விலக்கிக் கொள்வார்கள் என்று வாசிக்கிறோம்.
Those days have come.
நான்காம் வசனம். அப்படிப்பட்ட நாட்கள் வந்துவிட்டது. சத்தியத்திற்கு செவி விலக்கி.
But Paul says as for me I have fought a good fight till the end. I have finished the course. I have kept the faith.
ஆனால் பவுல் சொல்றார், என்னை பொறுத்தவரை நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்.
I hope those of you who are servants of God and elders will be able to say that at the end of your life.
ஆகவே மூப்பர்களே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையின் முடிவு வரை முடிவு வரை இதை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று நான் நம்புகிறேன்.
You never change your message.
ஒரு காலம் உங்கள் செய்தியை மாற்றாதபடி
you constantly urge people to press on to perfection to become like Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவை போல மாறுபடிக்கு தொடர்ந்து அந்த இலக்கை நோக்கி பூரணத்தை நோக்கி ஓடுவது.
Remember what Jesus told the people on going to Emmaus.
எம்மாவுக்கு போன சிஷ்யர்களை பார்த்து இயேசு என்ன
சொன்னார்? Oh foolish man, didn't you know that it's only through sufferings that Christ will go to his glory?
புத்தி இல்லாத மந்த இருதயமுடையவர்களே, பாடுகள் மூலமாக தான் கிறிஸ்து மகிமை அடைவார் என்பதை நீங்கள் அறியாத இருக்கிறீர்களா?
We have some examples in the Old Testament.
பழைய ஏற்பாட்டில் நமக்கு சில மாதிரிகள் உண்டு.
Let me first tell you about David.
நான் தாவீதை பற்றி சொன்னேன்.
In Psalm 34.
சங்கீதம் 34.
Psalm 34.
சங்கீதம் 34.
David wrote this when he was in a cave.
ஒரு குகையில் இருக்கும் பொழுது தாவீது இதை எழுதினார்.
He is less than 30 years old, he had not yet become king.
அவர் இன்னும் ராஜாவாக மாறவில்லை. வயது 30க்கு கீழே தான் இருக்கும்.
He almost lost his life when he was captured by some of the Philistines.
அவர் பிலிஸ்தர்களால் பிடிக்கப்பட்ட பொழுது இவர் அதை எழுதுகிறார்.
So it's written at the top of Psalm 34. This is when he was in that time.
அவன் அமலேக்குக்கு முன்பாக பிடிக்கப்பட்ட பொழுது எழுதின பாடின சங்கீதம் என்று வாசிக்கிறோம்.
He had to pretend that he was mad to escape.
அங்கே தப்பிப்பதற்காக வேஷம் மாறின போது அவனால் குணத்தை விட படுகில் எழுதி பாடின சங்கீதம்.
He must have been about 28 years old.
28 வயது இருக்கும் தாவீதுக்கு.
What does he write?
அவர் என்ன எழுதுகிறார்?
Verse 19.
19வது வசனம்.
Many are the afflictions of the righteous, but the Lord delivers him out of all of them.
நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார்.
Verse 17.
17வது வசனம்.
The righteous cry and the Lord hears and delivers him out of all his troubles.
நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார்.
He was poor.
ஏழையாக இருந்தார்.
He was running from cave to cave because Saul was trying to kill him.
சவுல் தாவீதை கொலை செய்ய தேடிக்கொண்டே இருந்தார்.
But he was a man.
குகை மாறி குகை குகை மாறி குகை ஓடிக்கொண்டே இருந்தார்.
Young David was a man after God's own heart.
இந்த இளம் தாவீது தேவனுடைய இருதயத்திற்கேற்ற மனிதனாய் வாழ்ந்தவர்.
He would sit in a cave and he would write a psalm.
ஒரு குகையில் உட்கார்ந்து கொண்டு ஒரு சங்கீதத்தை எழுதுவார்.
This is where the psalms were written.
அப்படிப்பட்ட குகையில் இருந்து அந்த சங்கீதம் எழுதப்பட்டது.
In his struggle, poverty, difficulty.
அவருடைய போராட்டத்திலே, தரித்திரத்திலே, கஷ்டத்திலே.
He forgave Saul.
சவுலை மன்னித்து விட்டார்.
He asked forgiveness when he even cut Saul's robe.
சவுலே வஸ்திரத்தின் ஓரத்தை வெட்டி விட்டார். அதற்காக மன்னிப்பு கேட்டார்.
But about 24 years later.
24 ஆண்டுகள் கழித்து.
He is 52 years old.
52 வயதாகி விட்டது.
He is a big king now.
பிரதர் பெரிய ராஜா.
He's been a king for 20 years.
20 ஆண்டுகளாக ராஜாவாக இருக்கிறார்.
He's sitting in a palace.
அரண்மனையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்.
Those days kings would lead the war.
அந்த நாட்களிலே ராஜாக்கள் தான் யுத்தத்தை நடத்தி செல்ல வேண்டும்.
But David said, I don't want to go. I don't feel like going to battle.
போய் யுத்தத்துக்கு போறது போல உணர்வில்லை. நான் இங்கே இருந்து விடுகிறேன்.
He told his general, you go and fight the battle. I'm not coming.
யோவாபை பார்த்து நீ போய் இந்த யுத்தத்தை நடத்து என்று அனுப்பி விட்டார்.
I want to sleep.
நான் தூங்க வேண்டும்.
I am a king.
நான் ராஜா.
He sleeps, gets up in the afternoon.
அவர் தூங்கி மதிய விழிக்கிறார்.
He is not suffering now. He is not poor.
இப்பொழுது அவர் பாடுபடுகிறதில்லை. இப்பொழுது ஏழை அல்ல.
Rich, comfortable, living in a palace.
ஐஸ்வர்ய ராஜா.
So much
வசதியாக சொகுசாக அரண்மனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
Food and fruit on the table.
எவ்வளவோ மேஜையிலே ஆகாரம் இருக்கிறது, சாப்பாடு இருக்கிறது.
And he walks on the terrace.
அந்த அரண்மனையிலே உலாவுகிறார்.
And he looks across and sees somebody else's wife having a bath.
அவர் தூர பார்க்கும் பொழுது வேறு ஒருவனுடைய மனைவி குளித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறார்.
And he gets inside quickly and tells his soldier, go and call that, bring that woman here.
உடனடியாக சோதிக்கப்பட்டு தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு அந்த ஸ்திரீயை அழைத்துக் கொண்டு வா.
You think he would have done that when he was in the cave running for his life?
அவர் குகைகளில் இருந்த பொழுது தன்னுடைய ஜீவன் தப்ப ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அப்படி செய்திருப்பாரா?
There he was trusting the Lord.
அப்பொழுது அவர் தேவனையே நம்பி இருக்கிறார்.
But now he was rich.
இப்பொழுது ஐஸ்வர்யவான்.
He had so many servants.
எல்லா வேலைக்காரர்கள்.
Big house.
பெரிய வீடு.
That is when people sin.
அங்கேதான் ஜனங்கள் பாவம் செய்கிறார்கள்.
When you are in trouble,
பிரச்சனையில் இருக்கும்பொழுது.
When you are in difficulty,
கஷ்டத்தில் இருக்கும்பொழுது.
Poverty,
தரித்திரத்தில் இருக்கும்பொழுது.
Struggling,
போராடி கொண்டிருக்கும்பொழுது.
Very difficult to fall into adultery,
விபச்சாரத்தில் விழுவது கஷ்டம்.
But when you become rich,
ஐஸ்வர்யமாய் மாறும்பொழுது.
You have plenty of money,
பணம் திரட்டி.
You have a room to yourself. You have a room for yourself.
உங்களுக்கு என்ன பொழுது அறை இருக்கிறது.
You got enough money to buy a computer.
கம்ப்யூட்டர் வாங்குவதற்கு போதுமான பணம் இருக்கிறது.
And connect to the internet.
இன்டர்நெட் கனெக்டிவிட்டிக்கு
சாத்தியம் இருக்கிறது. Watch any type of filthy thing on the computer you want.
இப்பொழுது கம்ப்யூட்டரிலே தேவையான அளவு போதுமான ஆபாசமான காட்சிகளை பார்ப்பதற்கு வழி இருக்கிறது.
You couldn't do that when you were poor.
நீ ஏழையாக இருந்த பொழுது அதை செய்ய முடியவில்லை.
You could not afford a computer.
அப்பொழுது கம்ப்யூட்டர் வாங்குவதற்கு பணம் இல்லை.
You could not afford internet connection.
இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்குவதற்கு பணம் இல்லை.
You see the dangers that come when you become rich.
நீ ஐஸ்வர்யனாய் மாறும் பொழுது வரக்கூடிய ஆபத்துகளை பார்க்க முடியுறதா?
not every Christian can handle wealth.
Ella kristavargalum aishwaryam varumbodhu adai avarale
David
kaiyala mudiyad
never fell when he was poor and struggling.
David poradai kondirukkumbodhu eeyai irukkumbodhu paavathile vidavillai.
You look at your life, my brother, sister.
Think
of the early days when you were struggling and poor.
ஆரம்பத்தில் நீ ஏழையாய் போராடிக் கொண்டிருந்த பொழுது எண்ணிப்பார்.
What a wonderful Christian you were in the church.
சபையில் எவ்வளவு அற்புதமான ஒரு கிறிஸ்தவனாய் இருந்தாய்.
How is it today?
இன்றைக்கு காரியம் எப்படி இருக்கிறது?
Because you got more money.
இப்போது பணம் வந்து விட்டது.
You got promotion in your job.
வேலை உயர்வு வந்து விட்டது.
You don't read the Bible so much.
அவ்வளவு வேதத்தை வாசிப்பதில்லை.
Those days you could not afford a television.
அந்த நாட்களில் உனக்கு டிவி இல்லை.
Now you can get a big TV and watch all the filth that comes there.
இப்போது பெரிய டிவி வந்து விட்டது. அதிலே வரக்கூடிய எல்லா அசுத்தங்களையும் பார்த்துக் கொண்டிருக்கிறாய்.
Has that money you got become a blessing to you or a curse?
உனக்கு கிடைத்த பணமானது உனக்கு ஆசீர்வாதமாய் மாறி இருக்கிறதா அல்லது சாபமாய் மாறி இருக்கிறதா?
Very few people can handle excess money.
மிகு சிலரே அதிகமான பணம் வரும் பொழுது அதை சரியாய் கையாள முடிகிறது.
So those days he said yes the Lord delivers out of all our afflictions.
அந்த நாட்களிலே தாவீது சொன்னார் ராம் கர்த்தர் எல்லா உபத்திரவங்களிலிருந்து விடுவிப்பார்.
Why couldn't he deliver him from Bathsheba?
ஏன் இப்பொழுது பெத்சேபாவிலிருந்து தாவீதை விடுவிக்க முடியவில்லை?
He didn't feel the need of the Lord now.
இப்பொழுது கர்த்தருடைய தேவையை தாவீது உணரவில்லை.
Be warned brothers and sisters.
சகோதர சகோதரிகளே எச்சரிக்கப்படுவீர்களாக.
You feel sorry for the poor people.
நீங்கள் ஏழை மக்களை பார்த்து பரிதாபப்படுகிறீர்களா?
I feel sorry for you.
நான் உங்களுக்காக பரிதாபப்படுகிறேன்.
You are in greater danger.
அவர்களை காட்டும் நீங்கள் தான் பெரிய ஆபத்தில் இருக்கிறீர்கள்.
I have seen in CFC Bangalore.
CFC பெங்களூரிலே நான் பார்த்த காட்சிகள்.
People who came to the church very poor.
மிகவும் ஏழையாக இருந்து சபைக்கு வந்திருப்பார்கள்.
It went well with them.
அவர்கள் நன்றாக ஆவிக்குரிய வாழ்க்கை இருந்திருக்கிறது.
But India has become a richer country now.
ஆனால் இப்பொழுது இந்திய தேசமானது செழிப்பான தேசமாய் மாறிக் கொண்டிருக்கிறது.
So many people in CFC are now earning a lot of money.
இப்பொழுது பார்த்தீங்கன்னா CFC-ல பலர் நிறைய பணம் சம்பாதிக்கிறார்கள்.
Many of them.
அநேகர்.
And I can see what's happening in their lives spiritually.
ஆவிக்குரிய ரீதியில் அவருடைய வாழ்க்கையில என்ன சம்பவிக்கிறது என்பதை நான் பார்க்க முடிகிறது.
I say they were better off when they were poor.
ஏழையாக இருந்த பொழுது நன்றாக இருந்தார்கள்.
I'm not saying poverty is a blessing.
ஆகவே தரித்திரம் என்பது ஆசீர்வாதம் என்று சொல்லவில்லை. இல்லை.
But if riches take you away from God, then it's better to be poor.
ஆனால் ஐஸ்வர்யம் உன்னை தேவனை விட்டு எடுத்து செல்லுமானால் தரித்திரம் உனக்கு ஆசீர்வாதம்.
That is what happened to David.
இன்றைக்கு தாவீதுக்கு இதுதான் நடந்தது.
But if you value grace more than wealth then even if you are rich it won't affect you.
ஆனால் கிருபையை பணத்தை பணத்தை காட்டிலும் கிருபை அதிகமாக நீங்கள் மதிப்பிறந்து சொன்னால் பணம் வந்தாலும் உங்களை அது அசைக்காது.
Many people quote this prayer from Psalm Proverbs 30.
நீதிமொழிகள் 30 இருந்து அநேகர் ஜெபத்திற்கு இது நல்ல வசனம் என்று சொல்கிறார்கள்.
They say this is the prayer I pray.
இந்த ஜெபத்தை தான் நானும் செய்கிறேன் என்று சொல்கிறார்கள்.
Lord this is what I ask you for.
ஆண்டவரே இதைத்தான் நான் உம்மிடத்தில் கேட்கிறேன்.
Verse 8.
எட்டாம் வசனம்.
Proverbs 30 verse 8 in the middle.
நீதிமொழிகள் 30:8.
Don't give me poverty, don't give me riches.
ஆண்டவரே தரித்திரத்தையும் எனக்கு கொடாதீரும் ஐஸ்வரியத்தையும் எனக்கு கொடாதீரும்.
Just give me enough for my need.
என்னுடைய தேவைக்கு ஏற்றபடி சரியானதை தாரும்.
If I get too much,
பரிபூரணம் அடைவதனால்
I will deny the Lord saying who is the Lord?
கர்த்தர் யார் என்று சொல்லி அவரை மறுதலித்து
விடுவேன். Verse 9.
ஒன்பதாம் வசனம்.
If I get too little,
எனக்கு கொஞ்சம் கிடைக்குமானால்
I may steal.
நான் திருடுவேன்.
So Lord,
ஆகவே ஆண்டவரே,
don't give me too much.
அதிகமாயும் கொடுக்க வேண்டாம்.
Don't give me too little.
குறைவாகவும் கொடுக்க வேண்டாம்.
That is the best prayer to pray for everyone who is under the old covenant.
பழைய உடன்படிக்கையின் கீழாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஜெபிக்கக்கூடிய சிறந்த ஜெபம் இதுதான்.
Those who are not interested in victory over sin, I urge you to pray that prayer.
பாவத்தின் மேல் உள்ள வெற்றி வாழ்க்கைக்கு விருப்பம் இல்லாதவர்களே, உங்களை பார்த்து இந்த ஜெபத்தை செய்யுங்கள் என்று நான்
வேண்டிக் கேட்கிறேன். Most believers live under the old covenant, they should pray that prayer.
பழைய உடன்படிக்கை கீழாக வாழக்கூடிய அநேக விசுவாசிகள் இந்த ஜெபத்தை தான் செய்ய வேண்டும்.
Yeah, even in CFC Bangalore there are people living under the old covenant.
ஆம், CFC பெங்களூரிலேயும் கூட அநேக பழைய உடன்படிக்கை கீழாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
Better off when they were poor.
அவர் ஏழையா இருந்தபொழுது நல்லதா நன்றா இருந்தார்.
Riches has spoiled them.
இன்றைக்கு பணக்காரர்கள் ஆகிவிட்டார்கள், அது அவர்களை அழித்து விட்டது.
But if you are a spiritual Christian,
ஆனால் நீ ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனாய்
இருந்தால், and you become a new covenant Christian,
ஒரு புது உடன்படிக்கை கிறிஸ்தவனாய் இருந்தால்,
and grace is more important to you than money,
பணத்தை காட்டிலும் கிருபை உனக்கு விலைமதிப்பாய் இருந்தது என்றால்,
and freedom from sin is more important to you than freedom from sickness,
வியாதியிலிருந்து விடுதலையை காட்டிலும் பாவத்திலிருந்து விடுதலையே மேன்மையானதா உனக்கு இருக்குமானால்,
then you don't have to pray that prayer.
அப்படிப்பட்ட ஜெபத்தை செய்ய தேவையில்லை.
You can say what Paul said.
பவுல் என்ன சொன்னதை நீ சொல்ல முடியும்.
Which is the new covenant position.
இதுதான் புதிய உடன்படிக்கையினுடைய ஸ்தானம்.
Philippians 4.
பிலிப்பியர் 4 அதிகாரம்.
I never pray that Proverbs 30 prayer.
நான் ஒரு காலம் நீதிமொழியின் 30 ஜெபத்தை செய்கிறதில்லை.
Because I am not under the old covenant.
ஏனென்றால் நான் பழைய உடன்படிக்கை கீழாக இல்லை.
I gave up the old covenant long ago.
நான் எவ்வளவோ ஆண்டுகள் முன்பதாக பழைய உடன்படிக்கை வாழ்க்கையை விட்டுவிட்டேன்.
I can say what Paul says.
பவுல் என்ன சொல்கிறார் அதை நான் சொல்ல முடியும்.
Verse 11.
11 வசனம்.
If you can say this you'll be all right.
நீங்கள் சொல்லுவீர்கள் சொன்னால் சரிதான்.
11 to 13.
பிலிப்பியர் 4 அதிகாரம் 11 to 14 வரை.
I have learned in whatever circumstances I'm in, poverty or wealth, to be content.
குறைச்சலா இருந்தாலும் ஐஸ்வர்யமா இருந்தாலும் எந்த நிலையில இருந்தாலும் நான் மனரமியமா இருக்க கற்றுக்கொண்டேன்.
And now he explains poverty and prosperity.
இப்பொழுது அவர் தரித்திரம் என்றால் என்ன, செழிப்பு என்றால் என்ன சொல்கிறார்.
I have learned to get along with very little and I also know how to be very rich.
நான் கொஞ்சமாய் இருக்கும் பொழுதும் நான் வாழ்ந்திருக்க கற்றுக்கொண்டேன், அதிகமாய் பரிபூர்ணப்பட்டிருக்கும் பொழுதும் வாழ்ந்திருக்க கற்றுக்கொண்டேன்.
Paul is not praying the Proverbs 30 prayer.
பவுல் நீதிமொழிகள் 30 ஜபத்தை செய்வதில்லை.
Oh Lord, don't give me too little. Don't give me too much.
ஆண்டவரே கொஞ்சமாயும் கொடுக்காதரும் அதிகமாயும் கொடுக்காதரும்.
Lord, you can give me little or you can give me much, it makes no difference.
ஆண்டவரே எனக்கு நீங்க கொஞ்சம் கொடுத்தாலும் சரி நிறைய கொடுத்தாலும் சரி அதுல ஒரு வித்தியாசமும் இல்லை.
Zero difference to my relationship with you.
எனக்கும் உங்களுக்கும் உள்ள உறவிலே அது பூஜ்யம் வித்தியாசத்தை தான் கொண்டு வரும்.
Because in every circumstance I have learned the secret.
எல்லா சூழ்நிலையிலேயும் நான் அந்த ரகசியத்தை கற்றுக்கொண்டேன்.
The secret of being filled with plenty or going hungry and having nothing.
Paripurna madayavum kattukondeen ondrum illamal irukkavum kattukondeen.
And having an abundance or suffering terrific need.
Naan paripurnamaa irundalum sari aladhu kuraiyuvittirundalum adhigamaa thevil irundalum sari.
Proverbs 30 verse 8 is not my prayer.
Neethimuligal 38 enoda jabam alla.
This is my position. Philippians 4:12. Why?
Yen?
Because verse 13, I can handle all this through Jesus Christ who strengthens me.
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் இவள் எல்லாவற்றையும் கையாளுவதற்கு எனக்கு பலன் உண்டு.
Poverty will not drive me away from the Lord. Riches will not drive me away from the Lord.
தரித்திரம் என்னை ஆண்டவர் விட்டு விலக்கி விடாது. ஐஸ்வர்யமும் என்னை ஆண்டவர் விட்டு விலக்கி விடாது.
In other words, grace has become more important to you than money.
இன்னொரு வார்த்தையில் சொல்லப்போனால் பணத்தை காட்டிலும் கிருபை எனக்கு அதிக முக்கியமானதாய் மாறிவிட்டது.
And freedom from sin is million times more important to you than freedom from sickness.
வியாதியிலிருந்து விடுதலை காட்டிலும் பாவத்திலிருந்து விடுதலை எனக்கு மில்லியன் மடங்கு முக்கியமானதாய்.
In other words, you are not excited by material blessing or physical healing.
அல்லது இன்னொரு வார்த்தையில் சொல்லப்போனால் பொருளாதார ஆசீர்வாதத்தினாலேயோ அல்லது சரீர ஆரோக்கியத்தினாலேயோ குணமடைந்தனாலேயோ நான் பாதிக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை.
In my earlier years I used to visit many many Pentecostal churches.
என்னுடைய ஆரம்ப காலங்களில் अनेक பெந்தகோஸ்த சபைகளுக்கு நான்
போயிருக்கேன். I never joined any of them but I visited them as a young man.
நான் பெந்தகோஸ்த சபைகளை சேர்ந்து கொள்ளவில்லை ஆனால் வாலிபனாக இருந்த பொழுது பெந்தகோஸ்த சபைகளை போய் பார்த்தேன்.
And I would hear they always have testimony time.
எப்பொழுதே சாட்சி நேரம் சபையிலே இருக்கும்.
Any brother any sister 1 minute testimony.
இந்த சகோதரனோ சகோதரி ஒரு மணி ஒரு நிமிஷம் சாட்சி சொல்லுங்கன்னு சொல்வார்கள்.
And so many of those churches I heard those testimonies.
अनेक சபைகளிலே இப்படிப்பட்ட சாட்சிகளை கேட்டிருக்கிறேன்.
Every testimony was like this.
ஒவ்வொரு சாட்சியும் இப்படி தான்.
I had this sickness, the Lord healed me.
எனக்கு ஜுரம் வந்தது, ஆண்டவர் சுகம் கொடுத்தார்.
Praise the Lord.
கர்த்தரே ஸ்தோத்திரம்.
Maybe a serious sickness, the Lord healed me.
எனக்கு ஒரு சீரியஸான வியாதி வந்தது, கர்த்தர்
சுகம் கொடுத்தார். Or I was without a job, God gave me a job.
எனக்கு வேலை இல்லாம இருந்தது, கர்த்தர் எனக்கு ஒரு வேலையை கொடுத்தார், கர்த்தர்.
Or I was in great debt, the Lord helped me to clear my debt.
அல்லது எனக்கு பெரிய கடன் இருந்தது, அந்த கடன்ல இருந்து தேவன் விடுதலை பெற கிருபை கொடுத்தார், ஸ்தோத்திரம்.
I am talking about 50 years ago when I went to these churches.
50 ஆண்டுகள் முன்பதாக இப்படிப்பட்ட சபைகளிலே நான் போயிருந்த பொழுது நான் பார்த்தவளை கூறினேன்.
Every testimony was about health and wealth.
ஒவ்வொரு சாட்சியும் ஐஸ்வர்யமும் ஆரோக்கியமும்.
They never preached the health wealth gospel so powerfully those days, but every testimony was about that.
ஆனால் அந்த நாட்களிலே செழிப்பின் உபதேசம் வல்லமையாக பிரசங்கிக்கப்படவில்லை, ஆனால் சாட்சிகள் அப்படி இருந்தது.
I never once heard a testimony saying I was so defeated by anger but finally the Lord gave me victory.
நான் கோபத்தில் எவ்வளவு தோற்கடிக்கப்பட்டு கொண்டிருந்தேன், கடைசியாக தேவன் எனக்கு விடுதலை கொடுத்தார் என்ற
சாட்சியை உள்ளத்திலே கூட கேட்கவில்லை. I was slave to dirty thoughts but finally the Lord set me free.
எவ்வளவு அசுத்தமான சிந்தைகளுக்கு நான் அடிமையாக இருந்தேன், கர்த்தர் என்னை விடுதலையாக்கினார்.
I used to shout at my wife all the time but it's finished now.
நான் மனைவியை பார்த்து திட்டிக் கொண்டே சத்தம் போட்டுக் கொண்டே சண்டை போட்டுக் கொண்டே இருந்தேன், இப்பெல்லாம் முடிந்து விட்டது.
I never heard that testimony once.
ஒரு முறை கூட இப்படிப்பட்ட சாட்சியை நான் கேட்கவில்லை.
It was all old covenant Christians speaking in tongues.
அவங்களெல்லாம் பழைய உடன்படிக்கை கிறிஸ்தவர்கள், அந்நிய பாஷையில் பேசிக்கொண்டிருக்க கூடிய கிறிஸ்தவர்கள்.
You see, how can old covenant people speak in tongues?
பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் எப்படி அந்நிய பாஷையில் பேச முடியும் என்று கேட்கிறீர்களா?
I don't know.
எனக்கு தெரியவில்லை.
May not have been real tongues at all.
அது உண்மையான அந்நிய பாஷையா என்று தெரியவில்லை.
So we need to come to the scriptures to understand how it should be.
ஆகவே எப்படி இருக்க வேண்டும் என்பதை பார்ப்பதற்கு நாம் வேத வசனத்துக்குள்ளாக வர வேண்டி இருக்கிறது.
The main thing is to be free from fear.
பிரதானமான காரியம் பயத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட வேண்டும்.
We are not afraid of our enemies.
நம்முடைய சத்துருக்களை பார்த்து பயப்படுவதில்லை.
Philippians chapter 1.
பிலிப்பியர் 1 அதிகாரம்
verse
28. 28 வசனம்.
In no way alarmed by our opponents.
நமக்கு எதிராய் வருகிறவர்களை எந்த விதத்திலும் மறளாதிருப்பது என்று வாசிக்கிறோம்.
Is it 28 in my Tamil? In no way alarmed by your opponents.
27 வசனம். எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மறளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி.
Remember this.
ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள்.
In no way alarmed by your opponents.
எந்த விதத்திலும் எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் பயப்படாமல் இருக்க.
Because God has given you two privileges in Christ.
ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள்ளாக ரெண்டு பாக்கியங்களை தேவன் கொடுக்கிறார்.
Verse 29.
29வது வசனம்.
One to believe in him and second to suffer for his sake.
ஒன்று கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கும் இரண்டாவது அவர் நிமித்தமாய் பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது.
That is a gift.
அது ஒரு வரம்.
Two gifts.
இரண்டு வரங்கள்.
Accept both of them.
இரண்டையுமே ஏற்றுக்கொள்ளுங்கள்.
One, ஒன்று to believe in him.
அவரிடத்தில் விசுவாசிப்பது.
Two,
இரண்டு
to suffer for his sake.
அவருக்கு அவர் நாமத்தை நிமித்த பாடுபடுவது.
Why should you reject the second gift?
ஏன் நீங்கள் இரண்டாவது வரத்தை தள்ளிவிட வேண்டும்?
It's a gift.
அது ஒரு வரம்.
Lord, to suffer for your sake.
உம்முடைய நாமத்துக்காய் பாடுபடுவது.
I will not be afraid.
நான் ஒரு காலம் பயப்பட மாட்டேன்.
And there could be many enemies of the gospel that cause us suffering in the days to come.
வரக்கூடிய நாட்களிலே நமக்கு உபத்திரவங்களுக்குள்ளாக
பால்
போகக்கூடிய சம்பவங்கள் வரும்.
Paul wrote this when he was in prison.
பவுல் சிறைச்சாலையில் இருக்கும்பொழுது இவளை எழுதினார்.
He experienced it.
அவர் அதை அனுபவித்தார்.
Chains on his hand and he's writing.
கரங்களிலே சங்கிலிகள் கட்டப்பட்டு சிறைச்சாலையிலே கட்டப்பட்டிருக்கிற அதோடு கூட அவர் அந்த நிருபத்தை
எழுதினார். Don't be afraid.
பயப்பட வேண்டாம்.
Or people who oppose you or imprison you.
உங்களை ஜனங்களிலே சிறைச்சாலையில் போடுவார் என்று பயப்பட வேண்டாம்.
Or threaten you.
அல்லது உங்களை பயமுறுத்துவார்கள் என்று பயப்பட வேண்டாம்.
You know, nowadays there is an expression that we read in India.
இந்தியாவிலே இப்பொழுது ஒரு வாசகத்தை நாம் பார்க்கிறோம்.
It's a Hindi expression.
Hindi வாசகம்.
It's called gar vapsi. That means come back to your old religion.
Gar vapsi என்ன சொன்னால் உங்களுடைய தாய் மதத்துக்கு திரும்புங்கள்.
Come back to your old house.
உங்களுடைய தாய் வீட்டிற்கு திரும்பி வாருங்கள்.
And it's becoming very popular in North India.
வட இந்தியாவிலே இந்த இயக்கம் மிகவும் பிரபலமாகி கொண்டு வருகிறது.
I am only telling you what I read in the newspapers.
நான் செய்தித்தாளிலே வாசித்ததை தான் சொல்கிறேன்.
What shall we do?
நாம் என்ன செய்யலாம்?
Shall we be afraid?
நாம் பயப்படுவோமா?
See what the Lord said.
ஆண்டவர் என்ன சொல்கிறார்?
Deuteronomy 20.
உபாகமம் 20வது அதிகாரம்.
When you go to battle, verse 1.
உபாகமம் 20வது அதிகாரம். நீங்கள் யுத்தத்துக்கு போகும்பொழுது.
And for us it is not a physical battle like for them.
அவர்களை போல நமக்கு சரீர பிரகாரமா யுத்தம் இல்லை.
We don't fight with flesh and blood.
மாம்சத்தோடும் ரத்தத்தோடும்
நமக்கு போராட்டம் இல்லை. Spiritual battle against
Satan. நம்முடைய போராட்டம் சாத்தானுக்கு விரோதமாக ஆவிக்குரிய போராட்டம்.
But there are enemies of the gospel who stand against us.
ஆனால் சுவிசேஷத்தின் சத்துருக்கள் நமக்கு விரோதமாக நிற்பார்கள்.
And when you see these enemies,
இந்த சத்துருளை பார்க்கும் பொழுது,
and you see that your enemies are much more numerous than you,
உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களை நீ பார்க்கும் பொழுது,
don't be afraid of them,
அவர்களுக்கு பயப்படாயாக,
for the Lord your God is with you,
உன் தேவனாய கர்த்தரோடு இருக்கிறார்.
And so the Lord told the leaders,
ஆகவே தலைவர்களுக்கு ஆண்டவர் சொன்னார்,
when you come to this battle,
நீங்கள் யுத்தம் செய்ய வரும் பொழுது,
priest must come and tell the people,
ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களிடம் பேச வேண்டும்,
hear O Israel,
இஸ்ரவேலரே கேளுங்கள்,
or today we say hear O church,
இன்றைக்கு சபையே கேள் என்று சொல்லலாம்.
You are approaching a spiritual battle now,
இப்பொழுது நாம் ஆவிக்குரிய யுத்தத்தை நெருங்குகிறோம்.
Don't be faint hearted, verse 3,
உங்கள் இருதயம் தூள வேண்டாம்.
Don't be afraid,
அவளை பார்த்து பயப்பட வேண்டாம்.
Don't panic,
அவளை பார்த்து கலங்க வேண்டாம்.
Don't tremble before them,
தத்தளிக்க வேண்டாம்.
For the Lord your God is the one who goes with you,
உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும்.
But some of you may still be afraid in spite of these words.
இந்த வசனம் கேட்ட உடனே உங்களை சிலர் பயப்படுவீர்கள்.
Verse 8.
எட்டாம் வசனம்.
Then the officers will tell the people.
அப்பொழுது அதிபதிகள் ஜனங்களுடனே சொல்ல
வேண்டும். Okay, after hearing all this,
இவளெல்லாம் கேட்ட பிறகு,
is somebody afraid and faint hearted?
பயங்காளி, பயந்தாங்கோளியும் திடநற்றவனுமாய் இருக்கிறவன்,
then let him depart and gar vapsi, go back home.
அவன் தன் வீட்டுக்கு திரும்பி போக கிடவன், கர்வாப்சி தாய் மாதத்துக்கு போய்.
Exactly what we read today. You go now itself.
இப்பொழுதே போய்விடுங்கள்.
Go back to your home.
அவன் தன் வீட்டுக்கு திரும்பி போக கிடவன்.
Because
என்றால்
you may have to lose many things if you stand up for Jesus Christ.
இயேசுக்காக நீங்கள் நிற்கும் பொழுது அநேக காரியங்களை இழக்கவே நேரிடும்.
You may lose your property, you may lose your life.
நீ ஆஸ்தி இழக்க வேண்டியிருக்கலாம், ஜீவனை இழக்க வேண்டியிருக்கலாம்.
Are you afraid of that?
இதை குறித்து பயப்படுகிறீர்களா?
Go home now.
இப்பொழுதே தன் வீட்டுக்கு திரும்பி போகக்கடவன்.
Don't wait till that day.
அந்த நாள் வரை காத்திருக்க வேண்டாம்.
We are not afraid of people going away from our church because they are afraid.
நம்ம சபையை விட்டு ஜனங்கள் போய்விடுவார்களோ, பயந்தவர்கள் போய்விடுவார்கள் என்று பயப்படுகிறோம். இல்லை.
We follow Jesus.
நாம் இயேசுவை பின்பற்றுகிறோம்.
Let's turn to Hebrews chapter 13.
எபிரேயர் 13 அதிகாரம்.
Hebrews 13.
எபிரேயர் 13 அதிகாரம்.
The last part of verse 5.
ஐந்தாவது.
The Lord has said, I'll never desert you, I'll never forsake you.
நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்.
So we confidently say.
ஆகவே நாம் தைரியம் கொண்டு சொல்லலாம்.
The Lord is my helper.
கர்த்தர் எனக்கு சகாயர்.
I will not be afraid.
நான் பயப்படேன்.
What shall man do to me?
மனுஷன் எனக்கு என்ன செய்வான்?
There are three sentences there.
இங்கே மூன்று வாக்கியங்கள்.
The Lord is my helper.
கர்த்தர் எனக்கு சகாயர்.
I will not be afraid.
நான் பயப்படேன்.
What shall man do to me?
மனுஷன் எனக்கு என்ன செய்வான்?
Shall we all say that together now in Tamil?
இப்பொழுது தமிழில் நாம் எல்லாரும் இதை சேர்ந்து சொல்வோமா?
After he says it, you say it.
நான் சொன்னவர்கள் அதை நீங்கள் திரும்பி சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு சகாயர். நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்?
No, you didn't do it right.
சரியாக சொல்லவில்லை.
It says there you must say it boldly, verse 6.
தைரியம் கொண்டு சொல்ல வேண்டும் என்று பார்க்கிறோம். ஆறாம் வசனத்தில்
இட்ஸ் எ பிட் ஆஃப் எ
தைரியமாய் சொல்லுமா?
வீக் வே வி செட் இட் நவ.
கொஞ்சம் பலவீனமாய் சொன்னோம், இப்போ தைரியமாய் சொல்லுங்க.
நவ் சே இட் லைக் இட் சேஸ் ஹியர்.
இங்கே சொல்லப்பட்டது போலவே சொல்வோம்.
போல்ட்லி
தைரியமாய் சொல்வோம்.
ரூஃப் மஸ் ஷேக்.
இந்த கூரை அதிர வேண்டும்.
ஓகே.
கர்த்தருக்கு சகாயர்.
பிரேஸ் தி லார்ட்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்?
குட். I think there was a little shaking there.
கொஞ்சம் அதிர்ந்ததை நினைக்கிறேன்.
Dear brothers and sisters,
அருமையான சகோதர சகோதரிகளே,
our future is not on this earth.
நம்முடைய எதிர்காலம் இந்த பூமியிலே அல்ல.
We are on earth for a short time.
இந்த பூமியிலே நாம் குறை காலத்துக்கு தான் இருக்க போகிறோம்.
And then eternal ages with our savior in heaven.
நித்திய நித்திய காலமாக இரட்சகரோடு கூட நாம் நித்தியத்தில் இருக்க போகிறோம்.
Don't fight with one another.
ஒருவரோடு சண்டை போடாதீர்கள்.
Love your fellow believers.
இந்த சக விசுவாசிகளுக்கு அன்பு கூறுங்கள்.
If you don't agree with them, at least love them.
அவர்களோடு ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் குறைந்தபட்சம் அன்பு கூறுங்கள்.
And let's stand true to the Lord.
நாம் மீதியான நாட்களில் தேவனோடு இருக்க முடியும். நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father,
பரலோக பிதாவே,
help us to honor you in our country.
உம்முடைய தேசத்திலே உம்மை கனமண்ண எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே.
You saved us to be a light for you.
ஆண்டவரே, உமக்கு என்ற ஒளியாய் இருக்க முடிய எங்களை ரட்சித்தீர்.
We want to be a light for you.
உமக்கு என்ற நாம் ஒளிகளாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே.
In Jesus' name.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.